andre yan bana Joshua and bana se go to galai hamare kaam.
Now it is the translator.
It is a delight to be with you once again.
உங்கள் மத்தியில் இந்த நேரத்தில் மீண்டுமாக ஒன்றாக சேர்ந்திருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம்.
We have fond memories of all of you for many, many years.
அநேக ஆண்டுகளாக உங்களை பற்றிய நினைவுகள் மெமரிஸ் எங்க கூட இருக்குது.
We began visiting India in 2002.
2002ல இந்தியாவை வந்து பார்த்துருக்கோம்.
And one of the first brothers we met was your brother Yulin and brother Joshua.
முதல்ல நாங்க இந்தியா வந்தபோது சகோதரர் யூலின் மற்றும் சகோதரர் ஜோஷுவா அவர்களை நாங்க பார்த்தோம்.
So it's nice to see you all here. Nice to see you still rejoicing in the truth.
உங்கள் அனைவரையும் மீண்டுமாக பார்ப்பதிலும் நீங்கள் சத்தியத்திலே அதிக வாஞ்சியுள்ளவர்களாக இருப்பதையும் நாங்கள் பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம்.
This year we're on a 60-day trip.
இந்த வருடம் ஒரு 60 நாள் நாங்கள் பயணமா வந்திருக்கோம்.
We began on February 25th.
February 25th தேதி நாங்க பிரயாணம் ஆரம்பிச்சோம்.
And we'll be back in Romania on April 24th.
ஏப்ரல் 24th தேதி நாங்க ரொமேனியா திரும்பிடுவோம்.
Time was kind of divided half in Africa and half in India.
நாங்க எங்களுடைய பிரயாணத்தை வந்து ரெண்டு பகுதியா பிரிச்சோம். பாதி பிரயாணம் வந்து ஆப்பிரிக்கா, மீதி பாதி வந்து இந்தியா.
To all of your brethren in Romania, send warm love and greetings.
ரொமேனியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் தங்களுடைய அன்பையும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார்கள். உகாண்டா பகுதியை நாங்க பயணம் செய்தோம். அங்கே அநேக சகோதரர் சந்திச்சு நிறைய மீட்டிங்ஸ் நாங்க
நடத்தினோம். கிட்டத்தட்ட
ஒரு 15 கூட்டங்கள் நாங்க நடத்தினோங்க
உகாண்டா.
மூன்று ஞானஸ்தானங்கள்.
Then we traveled another 2 weeks in Kenya.
கென்யா பகுதியில 2 வாரங்கள் நாங்கள் பயணம் செய்தோம்.
அங்கேயும்
கிட்டத்தட்ட ஒரு 15 மீட்டிங் நாங்கள் நடத்திருக்கோம்.
And Sunday, the day before we left, there were 14 of your brothers who were baptized in Nairobi.
கென்யாவுடைய தலைநகரம் நைரோபி. அதுல வந்து நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 14 சகோதரர்கள் ஞாபகம்
இருந்தார்கள்.
கென்யால நாங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 400 சகோதர சகோதரர்கள் இருந்தாரு.
So we rejoice that the brethren are going there as well.
அப்போ அங்கேயும் சகோதர சகோதரர்கள் தேவனுடைய சத்தியத்திலும் தேவனுடைய காரியங்களிலும் அவங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதையும் நாங்க நினைக்கும் போது மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம்.
And now we were rejoicing the opportunity of having another 30 days here in India.
அப்போ மீண்டுமாக ஒரு 30 நாட்கள் இந்தியாவிலே நாங்கள் சுற்றுப்பயணம் செய்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம்.
The Lord is very rich.
தேவன் மிகவும் வல்லமை உள்ளவர்.
அவருடைய
ஆசீர்வாதங்கள் குறைவற்றது.
Sometimes he allows your life to be touched in very unique ways just to show his power in your life.
அப்போ அநேக தடவைகளை நாம் சந்திக்கக்கூடிய சோதனைகள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக நமக்கு அநேக சோதனைகள் நமக்கு அனுபவித்திருக்கிறார்.
And so about a week and a half ago, on the way home from a lovely meeting in one of the islands of Lake Victoria,
for the Victoria Island பகுதி, அதாவது ஒரு தீவு, அந்த பகுதியில் நாங்க ஆவிக்குரிய கூட்டங்கள் நடத்திருக்கிறோம்.
Our car rolled over and lit on top upside down.
அப்போ அந்த மீட்டிங் நடத்துறதுக்காக போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல நாங்க பயணித்த எங்களுடைய கார் வந்து அப்படியே உருண்டு போய் தலைகீழா போய் உழுந்துருச்சு.
If you saw the car, you would not believe that the people walked away from it alive.
அந்த கார் இருந்த ஒரு கோலத்தை நீங்க பாத்துருப்பீங்களானா உண்மையாலுமே உள்ள இருந்து உள்ள பயணித்தவங்க உயிரோட வெளியில போனாங்களா வெளியில வந்திருப்பாங்களா அப்படின்னு நம்மளால நிச்சயமா நம்பியிருக்க முடியாது.
ஆனா
அந்த காருக்கு நாங்களும் இருந்தோம். இப்போ உங்க முன்னாடி நின்று இருக்கோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தேவனுடைய மிகப்பெரிய கிருபை. கொஞ்சம் கொஞ்சம் அடி கொஞ்சம் வலி
இருந்தாலும்
தேவனிடத்துல நாங்க மிகுந்த சந்தோஷமா இருக்கோம்.
உங்களுடைய
சந்தோஷமான முகங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது.
Our subject for tonight is many, many parts.
நாம இன்னைக்கு பார்க்க போற பாடம் வந்து அநேக பகுதிகளை கொண்டது.
All related to the memorial.
எல்லா பகுதிகளுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்ததாக பாருங்கள்.
Every aspect of our lives is related to the memorial.
அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா பாகங்களுமே, எல்லாம் நாம் சந்திக்கின்ற எல்லா காரியங்களுமே ரசிகருடைய மரணத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது பார்க்கிறோம்.
Because instead of being a once a year celebration, it's a daily celebration of our relationship with Christ.
அப்போ வருடத்துக்கு ஒரு முறை தான் நாம அந்த நினைவுகூர்வதில் ஆசரிக்கிறோம். ஆனா தேவனை மட்டும் என்ன எதிர்பார்க்கிறார் பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளுமே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தையும் அவருடைய பாடுகளையும் நாம் நினைக்கிறவர்களாக எல்லா நாளுமே அந்த நினைவு கூர்வதில் நாம பங்கு பெற வேணும்ங்கிறது தேவன் நினைக்கிறார்.
The beautiful season of the year.
அப்போ ஒரு வருடம் முழுவதுமா அது ஒரு சந்தோஷமான ஒரு காலமாக இருக்கும்.
It's different in our country.
இப்போ எங்களுடைய நாட்டில் வேற மாதிரி இருக்கு.
Because we have winter, it's very cold.
ஏன்னா விண்டர் குளிர்காலம் வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும்.
Much snow.
ரொம்ப பனி வந்து ரொம்ப அதிகமா படர்ந்து இருக்கும்.
And there's no nothing green.
எதுவுமே
no flowers, no everything is down.
மரங்கள் இருக்காது, அப்புறம் அதே மாதிரி பூக்கள் இருக்காது, எல்லாமே பனி சூழ்ந்திருக்கு.
But starting with this season in the year we can new life.
அப்போ அதுக்கடுத்த சீசன் பாத்தீங்கன்னா புதிய ஒரு வாழ்க்கையை தொடங்குற மாதிரி இருக்கும். அடுத்த சீசன் வரும்போது
the seeds and the roots in the ground begin to come to life.
அப்ப ஏன் அப்படின்னா குளிர்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்த செடிகள் கொடிகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வளர
ஆரம்பிக்குது. The flowers and the fruits and the trees begin to blossom.
அப்போ குளிர்காலத்துக்கு அடுத்த காலத்துல பார்க்கும்போது செடிகள் கொடிகள் எல்லாம் வளர்ந்து அப்புறம் பூக்கள் மலர்கிறது, அதே மாதிரி மரங்களும் கனிகளை தருகிறது.
And so this is the season of our memorial.
அப்போ இந்த ஒரு சீசன் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மெமோரியல், அவருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு காலமாக
இருக்கிறது.
அப்போ பஸ்காவினுடைய ஒரு நிழல்.
Many years ago when we were in Israel, we asked our Jewish guide, what does Passover mean to you?
அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் இஸ்ரேல் சென்றிருக்கும் பொழுது ஒரு யூத ஆளுநரிடம் நாங்கள் கேட்டோம், நினைவு கூறுதல்னா என்ன, அல்லது பஸ்கா அப்படின்னா என்ன
அப்படின்னு கேட்டோம்.
அவர் ரொம்ப சாதாரண ஆண்டு சொன்னாரு,
ஃப்ரீடம்,
விடுதலை என்று சொன்னார்.
டெலிவரன்ஸ்,
விடுதலை.
Israel was under Egyptian bondage, they were delivered.
அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியர்களிடத்துல அடிமைகளாக இருந்தார்கள், அவங்களிடத்துல இருந்து விடுவிக்கப்பட்டது, அல்லது அவங்க இருந்தது பெற்ற விடுதலை தான் அது குறிக்கும் சொன்னாரு.
That's very simple. Our memorial is a celebration of eventual deliverance and freedom for all mankind.
அப்போ அவர் சொன்னது ஒரு வகையில ஒரு கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுக்கும் ஒரு விடுதலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாளுக்கு இது வந்து ஒரு ஒரு
முன்னாடியானவர்கள்
முதற் கைகள் முதல்ல அந்த ஆசீர்வாதம் பெறவங்க, முதற் பலன்களா இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அந்த வரிசையில அடுத்து உயிர்த்தெழுதல
வரவங்க.
இதுக்கு ஒரு அருமையான ரசனம் இருக்குது.
Christ our Passover lamb is slain, therefore let us keep the feast. 1 Corinthians chapter 5 verse 7.
மத்தேயுல சொன்னது மாதிரி நம்முடைய எபிரேயர் 5:7 சொன்ன மாதிரி நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக
அடிக்கப்பட்டிருக்கிறார்.
10 அதிகாரம் சொல்றார்,
The cup which we bless,
நாம் ஆசீர்வதிக்கிற இந்த பாத்திரம்,
இஸ் இட் நாட் ஆர் பார்ட்டிசிபேஷன் இன் தி ப்ளட் ஆஃப் கிறிஸ்ட்,
அவருடைய ரத்தத்தில் நாமளும் பங்கு பெறுவதற்கு ஒரு முன்னரேலமா இருக்கிறது.
The bread which we bless, is it not our participation in the body of Christ?
அப்போ நாம் உண்கிற இந்த பிக்கிற இந்த அப்பம் அவருடைய சரீரத்தில் நாம் ஐக்கியமாகிறதுக்கு முன்னரேலமாக இல்லையா
கேட்கிறோம்.
இப்போ இங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு கிரேக்க வார்த்தையை போக போகுதுன்னு சொல்றாரு.
And the word koinonia means partnership.
அந்த வார்த்தை வந்து கனோனியா கனோனியா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப் அதாவது உடன் சோதரர் அல்லது பங்காளி சொல்லலாம்.
So we never want to forget.
இது நம்ம மறக்க முடியாது.
In celebrating this memorial, we never want to forget that in celebrating this memorial, we're celebrating our partnership together with Christ.
அப்போ நாம இத நிஜமா மறக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த நினைவு கூறுதலை வந்து அனுசரிக்கிறது என்ன எதுக்கு ஒரு முன்னாடியால மார்க்கெட் பார்க்கும்போது நாம் அவரோடு கூட உடன் சுதந்திரமா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னாடியாக இருக்கிறது.
In 1 Corinthians
chapter
15,
15 அதிகாரம்
the Apostle Paul says,
சொல்றாரு,
Now is Christ risen from the dead.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார்.
And he has become the first fruits of them that slept.
So, மறுத்தவர்களிலிருந்து எழுந்தவர்கள் முதற் பலனாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்.
So, we want to let these words impress themselves upon our mind.
அப்போ இந்த ஒரு வார்த்தை நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் நம்ம ஆழமா பதிய வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
Christ, our Passover lamb, is slain. He is dead.
அப்போ இந்த
He suffered and died.
பக்காவாகிய ஆடு எல்லா விதமான துன்பங்களையும் பட்டு அடிக்கப்பட்டு
என்ன ஆயிடுச்சு.
அப்போ மரணம் அடைஞ்சு இந்த மருத்துவர்ல இருந்து உயிர்த்தெழுந்து தேவனுடைய முதல் பலனாக இயேசு கிறிஸ்து அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு
பாக்குறோம். As in Paul says in Romans 6, we are buried together with Jesus in baptism.
அப்போ ரோமர் ஆறாம் அதிகாரத்தை போல போறதுன்னு நாம எல்லாருமே இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் மரித்திருக்கிறோம். எப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஞானஸ்தானத்தின் மூலமாக.
So that like as Christ was risen from the dead, Christ raised from the dead.
அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து வந்தாரோ,
So we should rise to walk in newness of life.
அப்போ அதே மாதிரி நம்மளும் நம்ம ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம திரும்பவுமா நாம ஒரு புதிய ஒரு ஜீவனை பெற்று அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி நாம் நடந்து செல்கிறோம்.
Our old man is crucified with Christ.
நம்முடைய பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான்.
Now we're dead with Christ.
அப்போ கிறிஸ்து கூட நாம் மரிக்கும் பொழுது
we believe that we also shall live with him.
அவரோடு கூட நாம் ஜீவனோடு இருப்போம்.
Verse 9, chapter 6, verse 9. Christ dies no more.
அப்போ ஆறாவது அதிகாரம் உமராவசன் சொல்லும் போது இனிமேல் கிறிஸ்து மறிக்க வேண்டியது இல்லை என்று சொல்லியிருக்கார்.
So never forget.
அதை நாம் மறக்கக்கூடாது.
The part of Christ in our memorial in the plan of God is finished.
அப்போ தேவனுடைய திட்டத்தில் இயேசு கிறிஸ்துடைய பலி ஆல்ரெடி நிறைவேறி முடிஞ்சாச்சு.
He was faithful unto death.
அவர் மரணம் வரைக்கும் தேவனுக்கு உண்மையுள்ளவராக விசுவாசம் உள்ளவராக மறித்தார்.
He was resurrected to the divine nature.
அப்போ தேவனுடைய ஆவிக்குரிய சரீரத்தில் அவர் உயிர்த்தெழுந்தார் பார்த்தோம்.
And he dies no more.
இனிமேல் அவர் மரணம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை.
See, we have to be careful.
அப்போ இங்கே நாம் ஜாக்கிரதையா ஒரு காரியத்தை பார்க்கணும்.
Sometimes we can almost be like the nominal church.
அப்போ சில சமயத்தில் நாம உலக பிரகாரமா அல்லது மற்ற நாமினல் பெயர் கிறிஸ்தவங்க மாதிரி யோசிக்கிறோம்.
Where they continually bring forth Christ and re-sacrifice him over and over and over.
அப்போ பெயர் கிறிஸ்தவ சபையில் என்ன பண்றாங்க, அடிக்கடி என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த அப்பம் அப்பம் கொடுக்கறது மூலமா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு வாரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவரை பலி செலுத்திட்டு இருக்கிறாங்க.
Christ died no more.
அப்ப பவுல் சொல்றாரு கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று சொல்றாரு.
And so this becomes a very wonderful lesson to us.
அப்ப இது நமக்கு மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது.
What is remaining now?
இப்போ மீதியா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது
is the completion of the body of Christ.
அப்போ இப்போ மீதியா இருக்கிறது என்ன, இது நிறைவேற வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை இன்னும் பூர்த்தி ஆகல
அப்படின்னு. And we have partnership together in the body of Christ.
அப்போ இந்த கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையில நாமளும் ஒரு அங்கமாவதற்கு ஒரு உடன் சுதந்திர ஆவதற்கு தேவன் நமக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார் பார்க்கணும்.
James chapter 1 verse 18.
யாக்கோபு 1 அதிகாரம் 18 வசனத்துல
we were begotten by God with the word of truth.
அப்போ யாக்கோபு 1 அதிகாரம் 18 வசனத்துல நாம வாக்கியம் பொழுது அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளை நாம் முதற்பரவர்களாவதற்கு நம்மை சத்தியவசனத்தினாலே ஜெனித்தார் சொல்லியிருக்கார்.
That we should be a kind of first fruit of his creatures. We are the first fruit.
அப்போ கிறிஸ்துவனுடைய பார்வையில பார்க்கும் போது நம்ம எல்லாம் இருக்கோம் பார்க்கும்போது அவருக்கு நாம் முதற் பலன்களாக இருக்கிறோம்.
Once we Christ, heaven God is complete.
அப்போ கிறிஸ்துவும் சபையும் ஒன்னா சேர்ந்து முடிக்கும் போது
then that proceeds the blessing of all the families of the earth, the deliverance of all mankind.
அப்போ கிறிஸ்துவும் சபையும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் உலகத்தினுடைய மனுக்களும் எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த விடுதலை கிடைக்க போகுது.
Now in Revelation chapter 14 verses 3 and 4, so beautiful.
வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம்
we are the 144,000.
அங்க சொல்லும் பொழுது நம்மை 144,000 பேர் என்று தேவன் அங்க சொல்றார்.
We follow the Lamb wherever he goes.
அப்ப ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர் பின்னாடி நாம
we were redeemed from among them.
அப்போ மற்றவர் உலகத்துக்கு உலகத்தை விட தேவன் என்ன பண்ணிருக்கார் நமக்கு ஒரு மேலான ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கிறார்.
We are the first fruit unto God and the Lamb.
அப்போ தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நாம் முதற் பலன்களாக இருக்கிறோம்.
What a beautiful treasure.
அப்போ இது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது.
These words are to our hearts.
அப்போ இதை நம்ம இருதயத்துல நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்.
And so as Peter said in 2 Peter chapter 1 verse 12.
ரெண்டு பேதுரு 1 அதிகாரம் 12 வசனத்துல
I would not be negligent to remind you of these things.
அப்போ என்ன சொல்றாரு பாத்தீங்க இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருக்கிறதும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான்
அசைதியாயிரேன்.
உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலுமே கூட
and are established in the present truth.
அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலுமே கூட நான் என்ன பண்றேன் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன் அப்படின்னு பேர போட்டுறேன்.
So that is our lesson for today.
அப்போ அதுதான் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது.
Very simple.
ஒரு சின்ன ஒரு பாடம்.
Very simple.
ரொம்ப ஈஸியான ஒரு பாடம்.
Christ dies no more.
கிறிஸ்து இனி மரிப்பதில்லை.
We must be faithful unto death.
நாம் மரணம் மாத்திரம் நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
To be a part of that body.
அந்த கிறிஸ்துவோட சரீரத்திலே நாமும் பங்காவதற்கு.
Now we want to use the tool.
இப்போ நாம் ஒரு காரியத்தை பயன்படுத்த வேண்டும்.
To help you to remember all these details of the plan of God.
அப்போ இது எல்லா விஷயங்களையும் தேவனுடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய இது எல்லா விஷயங்களையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டூல் நான் சொல்றேன்.
Oftentimes, numbers are a very good tool to help us to remember things.
எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எப்போதுமே நாம நம்பர்ஸ் வச்சுட்டோம்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்.
So to give you one number,
ஒரு எண்ணம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.
And with it, we're going to demonstrate the entire plan of God.
தேவனுடைய திட்டம் எல்லாமே அந்த நம்பர்ல அடங்கி இருக்கு.
In John chapter 21 verse 11.
யோவான் 21:11.
You all remember this story.
இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
Jesus died.
Jesus மரித்து.
He was resurrected.
உயிர்த்தெழுந்தாரு.
And he told the apostles to meet him at Galilee. He would meet them at Galilee.
அப்போஸ்தலர் சொல்றாரு நான் உங்களுக்கு கலிலேயா கடல வந்து பாக்குறேன்னு சொல்றாரு.
They went back to their fishing business.
அப்போ கிறிஸ்துவோட நிலைமையை பார்த்த உடனே எல்லாருமே திரும்பமா மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டாங்க.
Fish all night.
ராத்திரி முழுவதும் அவங்க வலை போட்டு பாக்குறாங்க.
No fish.
மீனே அவங்களுக்கு கிடைக்கல.
Stranger on the shore says, try on the other side of the boat.
அப்போ அங்க யாரோ ஒருத்தர் நின்னு இருக்காரு சொல்றாங்க நீங்க அந்த பக்கம் என்ன பண்ணுங்க.
What happened?
சிசி பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்னாச்சு?
A net full of fish.
அப்போ அந்த வலை முழுவதும் மீன்களால் நிரம்பியது.
John says to Peter, this is Jesus.
யோவான் வந்து பேதுரு கிட்ட சொல்றாரு இவர் இயேசு சொல்றாரு.
But how many fish?
எவ்வளவு மீன்கள் கிடைச்சது?
153 fish.
153 மீன்கள்.
Why not 273 fish?
153 மீன்கள்.
Why 153?
ஏன் 153 தான் இருந்துச்சு? ஏன் 173 இல்ல?
Just 153, as we will show you, represents the entire plan of God.
153 அப்படிங்கிறது வந்து தேவனுடைய முழு திட்டத்தையும் அவங்க சொல்றதா இருக்கு.
You will never forget.
வாழ்க்கையில மறக்கவே
மாட்டீங்க.
153
எடுத்துட்டீங்கன்னா show you a key to a book that you all know.
இது வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க ஒரு புத்தகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இதனா ஒரு கருவியை நான் யூஸ் பண்றேன்.
It's a chart that you all familiar with, the divine plan of God.
இந்த தேவனுடைய தெய்வீக திட்டம், இந்த சார்ட் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும்.
What's the title of volume 1? Studies in the Scriptures. Volume 1.
Volume 1, முதலாவது வால்யூமுடைய தலைப்பு என்ன?
Hi, very good student. The divine plan of the
ages.
Now how does the number 153 teach us that lesson?
அப்ப தேவனுடைய தெய்வீக திட்டம் இந்த 153 எப்படி நமக்கு சொல்லி கொடுக்குது?
If you have a pencil, you may want to write these down.
கேடா இந்த சின்ன எழுதி போங்க.
1 + 5 + 3
1 + 5 + 3
equals
9.
Very good mathematicians in India. 9.
இந்தியாவில் எல்லாருமே மேக்ஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்கீங்க.
Now never forget the number 9 can be used to represent God.
நம்பர் 9 வந்து எப்போதுமே தேவனை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு எண்ணா இருக்கு.
As you have probably studied, the number 9 is always supreme.
9வது நம்பர் வந்து எப்போதுமே ஒரு மேன்மையான ஒரு நிலையை சொல்றதா இருக்கு.
You cannot exceed the number 9. Just like God is supreme, the number 9 is supreme.
அப்ப எப்படி தேவன் வந்து வல்லமை சர்வ வல்லமையுள்ள காரோ அதே மாதிரி நம்ம 9 ஒரு மேன்மையான ஒரு எண்ணாக இருக்கிறது.
9, 99, 999, 9 is always the highest number. 9, 99, 99, 99
எப்பவுமே ஒரு முக்கியமான எண்.
So 9 represents God.
நம்பர் 9 தேவனை குறிக்கிறதா இருக்கு.
Now a little bit more complicated formula.
இப்ப நான் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு நான் சொல்றேன்.
153
153
1 + 5 × 3
1 + 5 × 3
What's the answer?
18.
1 + 5 = 3.
We have 2 answers.
1 + 5 = 16.
18.
Oh yeah, this is right.
1 + 5 = 6, 16 + 3 = 8.
Okay, but if you remember the rules of mathematics, of expressions, you always do multiplication first, right? So 5 × 3 = 15 + 1. Hallelujah, 16. Very good. I love India. They're very good students, very good mathematicians.
நம்பர் 4
and the number 12.
Number 12.
4 plus 12 is 16.
12 + 4 = 16.
So 16 equals 4 plus 12.
16 நாம் எப்படி பிரிக்கலாமா? 12 plus 4 னு பிரிக்கலாம்.
What does the number 4 represent in the plan of God?
Number 4 தேவனுடைய திட்டத்தில் என்ன சொல்லுது?
The character of God. Wisdom, justice, love, and power. Now, we always ask this question, which of those is the most important? Oh, now dear sister, you are sitting on a chair. Which leg has 4 legs? Which leg is most important? It's just like the character of God. All 4 are equal. Equally important. Exactly.
சகோதரி வந்து அன்புன்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் நல்லா கேள்வி கேட்கறாங்க. சகோதரி வந்து சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க, நாலு கால் இருக்கு, அது எந்த கால் முக்கியமான கால்
கேட்டாங்க. God's character is perfect, so all of his attributes are in perfect cooperation.
அப்போ தேவனுடைய குண லட்சணங்கள் மகத்துவமானது, அது பூரணமானது. அதனால எல்லா நாலு குண லட்சணமே முக்கியமானதுதான்.
So 9 represents God.
நம்பர் 9 தேவன் குறிக்குது.
4 represents his character.
நாலு வந்து தேவனுடைய குண லட்சணங்களை குறிக்குது.
And what does 12 represent?
12 எதை குறிக்கும்?
Now, when you walk in the tabernacle, when you walk in the holy, on the right side there is a table.
ஒரு அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கு இல்லையா?
There's a table that has bread.
அப்பம் வைக்கப்பட்ட அந்த மேஜை.
What is the bread?
அந்த அப்பம் எதற்கு முன்னாடி இருக்கு?
It is the food for the priest.
அப்ப ஆசாரியர்களுக்கான உணவு.
And how is the food arranged?
அந்த ஃபுட் எப்படி வச்சிருக்காங்க?
2 piles, 6 in each pile, a total of 12 loaves, cakes of bread, and 6-6 represents 66 books of the Bible, which is the plan of God. So the 12 represents the plan of God.
So number 12 அப்படி எதுக்கு முன்னாடி வருதா? தேவனுடைய திட்டத்துக்கு ஒரு முன்னாடி மாதிரி. அப்போ ஆத்தருக்கு போற இடத்துல அந்த சமூகத்தாக வைக்கப்பட்ட அந்த மேஜை மேல 6 அப்பங்களாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. 6 பார்க்கும்போது அந்த 66 அது எதுக்கு முன்னாடி இருக்குன்னா, தேவனுடைய 66 புத்தகங்கள் அடங்கி அவருடைய சத்தியத்திற்கு ஒரு முன்னாடி இருக்கு. அப்போ அந்த 6 ஈக்குவல் டு 12 அது வந்து தேவனுடைய திட்டத்திற்கு முன்னடையலமாக இருக்கிறது.
So in that simple number,
அது ஒரு சாதாரண நம்பர் தான்.
We have the character and plan of God.
அப்போ 16 பார்க்கும்போது 12 பிளஸ் 4. அப்போ 12 வந்து தேவனுடைய திட்டத்துக்கு முன்னடையலமா இருக்கு, 4 வந்து தேவனுடைய குணலட்சத்துக்கு முன்னடையலமா இருக்கு.
So what is the divine plan of the ages?
அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டம் என்பது என்ன?
But an explanation of the character and plan of God.
இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய குண லட்சணங்களையும் அவர் மனுக்குலத்துக்காக வைத்திருக்கின்ற கம்ப்ளீட்டான ஒரு திட்டத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து விளக்குறது தான் தேவனுடைய தெய்வீக திட்டம்.
So volume 1 teaches you the character and plan of God.
அப்போ தேவன் நமக்கு அவருடைய சத்தியத்தின் மூலமாக அவருடைய குண லட்சணங்களையும் அவருடைய திட்டத்தையும் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார்.
And how many chapters are there in volume 1?
Volume 1 volume ல எவ்வளவு chapter இருக்கு?
Anyone know? 16 chapters.
16 chapter irukku
in the divine plan of the ages.
First volume la 16 chapter irukku
because it's an explanation of the character and plan of God.
Yeah, 16 chapter irukku nu solumbodhu devarude gunalakshanangalum devarude thittathiyum muluvuma solradunala adha 16 chapter irukku.
So you can see how rich you are.
Apparam yosh paakalam evlo nam aashirvadikkapattavanga appdi.
One simple number, 153.
அப்போ 153 அப்படிங்கறது ஒரு சாதாரண ஒரு நம்பர் தான்.
How much time do we have? 20 minutes. Oh, that's funny. That's funny. We could go on all night, but we'll give you what we can in that time, okay? Okay, so that's the divine plan of the ages as shown in volume 1 and the number 153.
அப்ப அந்த 153 அப்படிங்கிறது தேவனுடைய கம்ப்ளீட் திட்டத்தையும் முழுவதுமாக வெளிப்படுத்துகிறதா இருக்கு.
Now, if you speak Hebrew,
நீங்க எபிரேய பாஷை பேசுறவங்களா இருந்தா,
you know that every Hebrew number has a letter equivalent.
அப்போ ஒவ்வொரு எபிரேய எண்ணுக்கும் ஒரு வார்த்தை சேர்ந்த மாதிரி வார்த்தை இருக்கிறது.
So what does this number 153 mean?
153 எதுக்கு முன்னாடி இருக்கு?
In Hebrew,
எப்படி வார்த்தைனா,
the number 153 is Anik Elohim.
அப்போ 153 எப்படி இதுல பார்த்தோம்னா, Anik Elohim.
Anik Elohim means I am God.
Anik Elohim அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, Anik Elohim.
A beautiful message from God.
Naan Devan.
Through these 153 fish.
அப்போ அந்த 153 மீன்கள் மூலமா நமக்கு என்ன ஒரு பாடத்தை தேவன்
கொடுத்தார். His complete provision for his children.
அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க இருக்கின்ற எல்லா ஸ்லாக்கியங்களை பத்தி தான் அந்த சொல்றாரு.
For the first fruit now.
நாம இன்னைக்கு முதற் பங்களா அழைக்கப்பட்டிருக்கோம்.
And eventually for all mankind.
நமக்கு மாத்திரமல்ல உலகத்திற்கு எல்லா மனுக்குலத்திற்கும் இந்த ஆசீர்வாதம் சென்றடை போகிறது.
Now we're going to travel to the book of Matthew.
இப்போ நாம மத்தேயு புத்தகத்துக்குள்ள போவோம்.
Chapter 14 and 15.
14 15 அதிகாரங்கள்.
Again, you're good students.
அத நான் பார்க்கும்போது
you know these stories.
இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும்.
Sometime we'll do the study on Matthew 14 and 15. It's about 10 days in the life of Jesus.
மத்தேயு 14 மத்தேயு 15 இந்த ரெண்டு அதிகாரங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான 10 நாட்களை பத்தி சொல்லுது.
Seven lessons.
ஏழு பாடங்கள் நமக்கு சொல்லுது.
But tonight we're going to talk about two.
இன்னைக்கு நம்ம ரெண்டு பாடங்களை முதல்ல பார்க்க போறோம்.
In Matthew chapter 14,
14 மத்தேயு,
we have a miraculous feeding.
ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஒரு போஷிப்பு. இயேசு கிறிஸ்து வந்து ஜனங்களுக்கு போஷித்த விதத்தை பத்தி சொல்லியிருக்கு.
The people followed Jesus into the wilderness.
அப்போ வனாந்தரத்தில் அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வந்திருந்தார்கள்.
Probably about 10,000 people.
கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல ஜனங்கள் அங்க இருந்தாங்க.
It was getting late in the day. They're hungry.
அப்போ டைம் ஆயிடுச்சு, சாயந்தரம் ஆயிடுச்சு, எல்லாம் பசியா இருக்கிறாங்க.
Jesus says to the apostles, feed them.
இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு சொல்றாரு, அவங்களுக்கு உணவு கொடுங்கன்னு
சொல்றாரு. How can we do that?
எப்படி அவங்க பண்ணுவாங்க?
He says, what do you have?
உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு இயேசு கிறிஸ்து.
What do they have?
என்ன இருந்துச்சு உங்ககிட்ட?
5 loaves and 2 fish. Did you know these lessons? Very beautiful. 5 loaves, 2 fish.
5 அப்பம் 2 மீன் உங்ககிட்ட இருந்துச்சு.
Okay, and how many were fed?
எவ்வளவு பேருக்கு அங்க போஷிப்பு பண்ணாரு?
5,000 men plus women and children. So we see we've got 3 classes. That's another lesson, but sometime we'll go through that. 3 classes. 3 classes are fed in this harvest.
அப்போ 5 அப்பம் 2 மீன் வச்சு அங்க 5,000 பேருக்கு அங்க போஷிச்சான் இருக்கு. அந்த 5,000 பேருக்கு வந்து ஜென்ஸ் மாத்திரம்தான், சகோதரர்கள் மாத்திரம்தான். அப்புறம் அவங்க மனைவிகள் இருந்தாங்க, அவங்க குழந்தைகள் இருந்தாங்க, அவங்களுக்கும் அந்த போஷிப்பு நடந்துச்சு. அப்போ வந்து இதே விஷயத்த நம்ம சுவிசேஷத்துல பார்க்கும்போது 3 வகுப்பாருக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய போஷிப்பை கொடுக்கிறார் அப்படின்னு
பாக்குறோம். 5,000 fed.
5,000 பேர் அங்க போஷிக்கப்பட்டாங்க.
5 loaves.
5 அப்பம்.
2 fish.
2 மீன்.
Now we go to Matthew chapter 15.
15 மத்தேயு.
Another similar lesson.
இதே மாதிரி இன்னொரு பாடம்.
Again, we're on the side of the mount. Side of the lake of Galilee. Sea of Galilee.
கலிலேய கடலினுடைய பகுதியில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு.
Now the people have been there for 3 days.
கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு இயேசு கிறிஸ்து அங்க சத்தியங்களை சொல்லிட்டு இருக்காரு.
Another probably 8,000 people.
கிட்டத்தட்ட ஒரு 8,000 பேர் அங்க இருக்காங்க.
And Jesus says what?
அப்போ இயேசு கிறிஸ்து இதே மாதிரி ஒரு காரியம் செய்யறாரு.
He feeds them.
அவங்களுக்கு போஷிப்பு பண்றாரு.
But they have nothing. What does he use?
ஆனா அவங்க எதுவுமே இல்ல.
Now they have 7 loaves. And in the Sinaitic it says 2 small fish.
அப்ப 7 அப்பங்களும் சில சிறு சொல்லப்படுறது, சிறு மீன்கள் 2 மீன்கள் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம்.
Okay, and how many are fed?
7 அப்பம் 2 மீன், எத்தனை பேர் போஷிக்கப்பட்டாங்க?
4,000.
4,000 பேர்.
Now let's begin to think about the numbers.
எல்லா நம்பரை நம்ம எடுத்து பார்க்கலாம்.
We have 5,000.
5,000 பேர்
plus 4,000.
5,000 பேர் பிளஸ் 4,000 பேர்
இப்போ 9,000.
9,000 பேர்.
Okay, and they're fed with?
எவ்வளவு அவங்களுக்கு போஷிப்பு நடந்துச்சு?
5 plus 7 loaves. 5 plus 7.
5 அப்பம். அதே மாதிரி 12 அப்பம். மொத்தம் 12 அப்பம்.
12 which represents the plan of God.
12 தேவனுடைய திட்டத்தை குறிக்கிறது.
9 represents God.
9 தேவனை குறிக்கிறது.
And how many fish?
எவ்வளவு அப்போ?
2 plus 2 equals 4 fish.
4 மீன்கள்.
So we have 4 fish.
4 மீன்கள்.
12 loaves,
12 appo,
9,000,
9,000 beer.
See, character and plan of God.
தேவனுடைய குணலட்சணம், தேவனுடைய திட்டம்.
These 12, excuse me, 16, remember 16, 4 plus 12, 16 times 9,000.
அப்போ மொத்தம் அப்ப மீன் எல்லாம் சேர்த்துனா 16,000 வந்துடும். சாப்பிட்டவங்க வந்து 9,000 பேர். இப்போ 16 இன்ட்டு 9,000.
Then says 144,000. So the character and plan of God feed 144,000 first fruits in preparation for blessing all the families of the earth.
அப்போ தேவனுடைய குணலட்சணம், தேவனுடைய திட்டம் ரெண்டுமே சேர்ந்து இந்த 144,000 பேருக்கு தான் முதல்ல போஷிப்பு நடக்குது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து உலகத்திலிருந்து முதல் படங்களாக தெரிஞ்சிருக்கப்பட்டவர்கள். அப்ப இவங்க மூலமா தான் மற்ற உலகத்தினுடைய மனுக்குள்ள எல்லாத்துக்கும் இந்த சத்தியம் போஷிக்கப்பட வேண்டும்
அப்படின்னு
பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த 1, 5, 3 அடங்கியிருக்கு.
நீங்க
வாழ்க்கையில
Now, we want to give you one more lesson.
Because
our time is short. Okay, this we want to tie into the memorial. But again, we want to remember that this 153 is the simplicity and beauty of the entire plan of God.
அப்போ நம்ம எப்போ வச்சுக்கோது என்ன பார்க்கும்போது 153 அப்படிங்கிறது தேவனுடைய முழு திட்டத்திற்கும் ஒரு சுருக்கம்
அப்படின்னு
எல்லாமே நம்ம படிக்கிற எல்லா விஷயங்களும் 66 புத்தகங்களாக இருந்தாலும் சரி, 53 கிளாஸா இருந்தாலும் சரி, நாம படிக்கிற 6 வால்யூம் வந்தாலும் சரி, எல்லாத்திலயுமே தேவனுடைய திட்டம் முழுவதுமாக அடங்கியிருக்கிறது.
But never forget.
ஆனா நீங்க எதையும் மறந்துடாதீங்க.
The beauty, the beauty and the simplicity of the plan of God.
தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய அழகு, அதே மாதிரி அதனுடைய ஒரு சிம்பிளிசிட்டி, அதாவது ரொம்ப சிம்பிளா அவருடைய பிள்ளைகள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம நிச்சயமா மறக்க கூடாது.
153. Now let's go back to Abraham.
அபிரகாம் நாம போலாம்.
What was the promise?
அவர் எங்கிருந்து வந்தாரு?
In you and your seed shall all the families of the earth be blessed.
அப்ப ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உனக்குள் சந்ததிகள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும்.
Genesis chapter 12.
12 ஆதியா 12 அதிகாரம்.
Genesis chapter 12.
Now
in Genesis chapter 22,
this is 4.
God says to Abraham,
Abraham சொல்றாரு,
because you are willing to sacrifice your son, your only son Isaac whom you love,
நீ உன்னுடைய ஒரே கரண குமார் என்று பார்க்காம, நீ ரொம்ப அதிகமா நேசிக்கிற உன்னுடைய குமார் என்று பார்க்காம, எனக்காக நீ பலி செலுத்திருக்க நீ வந்த படியினால, அதனால
In blessing, I will bless you. In multiplying, I will multiply you. And your seed shall be as the stars of heaven. And your seed shall be as the sand of the seashore. And in your seed shall all the families of the earth be blessed.
அப்ப உன்னுடைய சந்ததிக்குள்ளாக அல்லது உன்னுடைய
all the families of the earth be blessed.
உலகத்தினுடைய எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்.
Okay, so this is the plan of God.
இது தேவனுடைய திட்டமா இருக்கிறது.
You can make it as complicated as you want.
இது சிம்பிளா அவர் சொல்லிட்டாரு. இது நம்ம எவ்வளவு காம்ப்ளிகேட் பண்றதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம்.
Genesis chapter 4. Excuse me, Exodus chapter 4. Exodus chapter 4.
யாத்ராம் 4 அதிகாரம்.
God tells Moses, you go tell Pharaoh.
நீ மோசே கிட்ட சொல்றாரு, நீ பார்வோனுக்கு முன்னாடி நின்னு,
you go tell Satan. You go tell Satan. Go tell Pharaoh. Yeah, Pharaoh represents Satan.
சாத்தானுக்கு போய் சொல்லு,
Israel is my firstborn son.
இஸ்ரேல் என்னுடைய உதர் பேரான குமாரன்னு போய் சொல்லு. பார்வோனிடம் சொல்லுன்னு சொல்றாரு.
Let my firstborn go.
அப்ப என்னுடைய முதல் பிராணவங்களை வெளியே அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்ல சொல்றாரு.
And if you do not, I will kill your children, your firstborn. So God wants to deliver his children. Israel and the type?
Israel and the nilala
irukanga. All mankind in the big picture, in the other type. That's it. That's the plan of God. Two seeds.
இரண்டு விதைகள், இரண்டு சந்ததி.
Earthly seed, Jewish nation.
பூமிக்குரி சந்ததி, யூதர்களுடைய காலம்.
Spiritual seed, the bride of Christ.
அப்ப ஆவிக்குரிய சந்ததி வந்து கிறிஸ்துவனுடைய.
These two seeds will bless all the families of the earth.
ரெண்டு பேர் சேர்ந்து உலகத்தினுடைய எல்லா ஜனங்களையும் அவர் ஆசீர்வதிக்க போகிறார்கள்.
Now let's get our number 153 into this picture. Israel traveled from out of Egypt for they leave Egypt on the 15th day. Okay, they traveled to Sinai. 15 days in the first month, 29 days in the second month,
29 days.
How much is that? 44. 4 times 4 is 16. 44 days. Now we turn to Genesis chapter, Exodus chapter
19.
That's the first 20 verses. They arrive at Sinai. First day they camp.
முதலாவது நாள் அவங்க கூடாரம் போடுறாங்க.
Second day Moses goes up into the mountain.
இரண்டாவது நாள் மோசே அந்த மலைக்கு ஏறி போகிறாரு.
God tells Moses, go speak to Israel.
தேவன் மோசே கிட்ட சொல்றாரு, நீ ஜனங்களுக்கு போய் பேசு.
And tell them that if they keep my law, they will be a peculiar treasure unto me. They will be a nation of kings and priests.
அப்போ தேவன் மோசே என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது அவர்கள் என்னுடைய வாக்கை உள்ளபடி கேட்டு என்னுடைய உடன்படிக்கை கை கொள்வார்கள், சகல ஜனங்களும் சொந்த சம்பத்தாக இருப்பார்கள்.
Moses on the third day goes down to Israel and tells them.
மோசே வந்து மூணாவது நாள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு போய் இதெல்லாம் சொல்றாரு.
Israel says,
இஸ்ரேல் என்ன சொல்றாங்க?
All these things we will do.
நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நாங்க செய்வோம் அப்படின்னு
சொல்றாங்க.
நாலாவது நாள்
Moses goes back up in the mountain. He tells God, Israel will do all these things.
மோசே வந்து தேவனிட்ட சொல்லிட்டாரு, இஸ்ரேல் ஜனங்க சொல்லிட்டேன், அவங்க எல்லாம் இப்படி செய்யறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மோசே தேவனிட்ட போய் ரிப்போர்ட்
பண்ணிட்டாரு.
சொல்றாரு,
sanctify the children today. This is the fourth day. Sanctify the children today.
நாலாவது நாள் இன்று, நாலாவது நாள் வந்து
tomorrow.
ஜனங்களை பரிசுத்தப்படுத்து.
And on the third day, on the third day I will come down and speak to them.
மூன்றாவது நாள், அதுக்கப்புறம் மூன்றாவது நாள் வந்து நான் நேரடியாக ஜனங்களுக்கு வந்து பேசுறேன்னு சொல்றாரு.
So we have 44 days plus 6 days.
அப்போ 44 நாள் கூட இப்ப என்ன ஆயிடுச்சு, 6 நாள் ஆயிடுச்சு.
How many?
எவ்வளவு?
50.
50 நாள்.
50 days. So natural Israel,
மாம்சத்துக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள்,
is born,
அவங்க பிறந்தது
on the 50th day.
50th நாள் ஆக்சுவலா.
Correct? Yes. Okay. Now let's travel down to the time of Jesus.
இயேசு கிறிஸ்துவோட காலத்துக்கு நாம் போலாம்.
Jesus died.
இயேசு கிறிஸ்து மரிச்சாரு.
He's resurrected.
உயிர்த்தெழுந்தாரு.
And what happens 50 days later?
50 நாளுக்கு அப்புறம் என்னாச்சு?
Pentecost. What day? The 50th day from the resurrection of Jesus is the birthday of spiritual Israel. Amen? So natural Israel is born on the 50th day.
மாம்சபுரிய இஸ்ரேல் ஜனங்கள் 50வது நாள்ல பிறந்தாங்க.
Spiritual Israel is born on the 50th day.
ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களும் 50வது நாள்ல தான் பிறக்குறாங்க.
Now what's left?
மிச்சிருக்கிறது என்ன?
The blessing of all the families of the earth.
அப்போ உலகத்துல எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்க கூட தான் மிச்சமா இருக்குது.
It's okay. You all know the plan of God. This one doesn't have the days. I can do it out of days. You know the plan. The plan of God is in seven parts. Evening and the morning were the first day. Evening and morning were the second day, third day, fourth day, fifth day, sixth day. And on the seventh day, God rested. Right? This chart represents what? This is the seventh day, God's rest day. Now, how long is this chart? How long does that period does that cover? 7,000 years. So the seventh day is 7,000 years. So each of the 7 days, because it's a week is 7 days of equal length. Each day is 7,000 years. 7 times 7,000 years equals 49,000 years. And the next day, when all mankind will be blessed, is what day? The third 50. 3 50. 3 50. 1 5 3 3 50. Amen? I have 1 5 3 3. I left the translator behind. I'm sorry.
No,
I'm excited on. Talking to these sisters over here that speak English.
No, புரியுது இல்லையா? அதாவது ஒவ்வொரு நாள் பத்தி சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் வந்து சாயங்காலம் விடிய காலமாகி முதலாம் நாள் முதலாம் நாள் ரெண்டாம் நாள் மூணாம் நாள். ஆனா ஏழாவது நாள் சொல்லும் போது ஏழாவது நாள்ல தேவன் வந்து போயிருந்தார். அப்ப அதே மாதிரிதான் நம்ம பார்க்கும்போது ஒரு நாள் வந்து நம்ம அந்த 7000 வருஷங்கள் நம்ம கணக்கு போடும் போது அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் அந்த 7000 வருஷம் எடுத்துட்டோம் கிட்டத்தட்ட எவ்வளவு ஆயிடுச்சுன்னா 49,000 வருடங்கள் இல்லையா மொத்தமா. அப்ப பாக்கும்போது அப்ப 50வது வருடத்துலதான் மிகப்பெரிய அந்த யூபிலி வரப்போகுது. அப்போ அதான் பார்க்க அப்ப முதல்ல ஏற்கனவே நம்ம 2 50 பாத்துக்கோம். 50 50 50 மொத்தமா 3 50. அப்போ 153 அதான் சொல்லுவாங்க.
Amen. The plan of God is so beautiful and so simple. You see that simple number, 153. The entire plan of God for the first fruit and to bless all the families of the earth. Christ dies no more. Let us be faithful.
Now, மரண மரியாதை நம்ம உண்மையுள்ளவர்களாக இருப்போம்.
Be faithful unto death, we may be part of that seed which will bless all the families of the earth.
ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆபிரகாமோட சந்தியில நம்மளும் இப்போ ஒருத்தங்களா இருக்கோம். நம்ம மூலமா உலகத்துக்கு எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அதனால நம்ம வந்து கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்களா இருக்கோம்.
A love note from God to you.
தேவனுடைய அன்பு உங்களோட வந்து இருப்பதாக.
153.
153 ஞாபகம் வச்சுக்கோங்க.
Amen.
Amen.
Thank you.